صلی علی رسول النبی الکریم والصلاة والسلام علی سید الانبیاء والمرسلین وعلی آلہ واصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی کلامہ القدیم وقرآنہ المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم يا ايها الذين امنوا عليكم انفسكم لا يضركم من ضل اذا اهتديتم الى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم تعملون روى الامام مسلم رحمه الله بسنده عن النبي صلى الله عليه وسلم انه قال من قال هلك الناس فهو اهلكهم او كما قال عليه الصلاه والسلام ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم அரவச் அருளானது நிகரச் அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் இப்பூ உலகம் முழுவதையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் அனைத்து விதமான ஆற்றல்களும் மிக்க இறைவன் அவன் ஒருவன் மட்டுமே என்று சாட்சி கூறியவனாகவும் மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அவனுடைய சத்திய தூதர் அவர்களை அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் அனைவருக்கும் அவர்களை பின்பற்றி வரக்கூடிய கியாமத் வரையிலுள்ள நம் முக்மீன்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாகவும் ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தாலாவுடைய கட்டளை ஏற்று அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்ஆ என்ற தொழுகையை நாம் அவனுடைய மகத்தான ஒரு இல்லத்தில் நிகழ்த்துவதற்காக கூடியிருக்கிறோம். நாம் கூடியுள்ள இந்த இடம் இந்த நேரம் இவற்றினுடைய மதிப்புகளையும் மாண்புகளையும் உணர்ந்தவர்களாகவும் பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் பள்ளியினுடைய ஒழுக்கங்களை பேணியவர்களாக இருக்குமாறும் குறிப்பாக யாத்திகாப்புடைய நீயத்தோடு இருக்குமாறும் முழு வாழ்க்கையில் அல்லாஹும் அவருடைய திருத்தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்க முயற்சிக்குமாறும் எவற்றை விட்டெல்லாம் விலக்கி இருக்கிறார்களோ அவை அனைத்தை விட்டு முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தகுந்திருக்குமாறும் ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் என்ற இந்த மகத்தான வேதம், இதனுடைய ஒவ்வொரு வரிகளும் இதனுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நுணுக்கமான பணியை மிக சீராக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. குர்ஆனை பற்றி அன்றிலிருந்து இன்று வரை அதனுடைய பல வகைகளிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் எப்படி எப்படி கழிக்க வேண்டும், எப்படி எப்படி மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கோம்புகளும் அமைக்கப்பட வேண்டும் என்பதை நுணுக்கமாக அழகான முறையில் எங்களுக்கு வழிகாட்டி தந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆயத். அந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸகும், இறை விசுவாசிகளே, நீங்கள் உங்களை நீங்கள் சரியான முறையில் உங்களை நீங்கள் சரியான முறையில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களை முழுமையாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அனைத்து விதமான கட்டளைகளை எடுத்து செயல்படுவதிலேயும் அனைத்து விதமான பாவங்களை விட்டு கவிழ்ந்து கொள்வதிலேயும் நீங்கள் முதலாவது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா எதுர்ருக்கும் மன் வல்ல இதர் ததைத்தும், நீங்கள் நேரான சீரான வழியில் இருந்தால் யார் வழி தவறி சென்று விட்டாரோ அவரால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டார். நீங்கள் பூர்த்தியான சம்பூர்ணமான ஹிதாயத்தில் நீங்கள் இருந்தால், உங்களிடத்தில் பரிபூர்ணமான ஹிதாயத் வந்துவிட்டால், வழி தவறிவிட்ட நபர்களுடைய வழிகேடு உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. இளம்வாகி மர்ஜிருக்கும், நீங்கள் அனைவரும் நல்லோர்கள் தீயோர்கள், வழி தவறியவர்கள் வழி பெற்றவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அளவில் தான் நீங்கள் திரும்பி வர இருக்கிறீர்கள். அவ்வாறு நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் உலகத்தில் என்னவை எல்லாம் செய்தீர்களோ, நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எவற்றை எல்லாம் செய்தீர்களோ அதை அனைத்தையும் அந்த அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தருவான் என்ற ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா மனிதர்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கான மருந்தாக, முஸ்லிம்களிடத்தில் எழக்கூடிய ஒரு கேள்விக்கான விடையாக இந்த ஆயத்தை அல்லாஹ் அள்ளியிருக்கிறார். முஸ்லிம்களிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கேள்விக்கான விடை, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கான மருந்தாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அள்ளியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இரண்டு முஸ்லிம்கள் அல்லது நான்கு பேர் அல்லது ஒரு முஸ்லிம்களை கொண்ட ஒரு கூட்டம் எங்கு சந்தித்துக் கொண்டால், அது பஜார்லையாக இருந்தாலும் பள்ளியிலையாக இருந்தாலும் வீட்டிலையாக இருந்தாலும் எங்கெங்கு இருந்தாலும் நாம் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது அநேகமாக ஒரு வார்த்தையாவது இப்படி பேசுவோம், உலகம் கெட்டு போய்விட்டது. அதிகமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை, உலகம் கெட்டு போய்விட்டது, அல்லது உலகத்துல எங்க பார்த்தாலும் எங்களுக்கு தான் கஷ்டம் ஏற்படுகிறது, உலகத்துல எந்த ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்களாகி எங்களுக்கு தான் சிரமம் ஏற்படுகிறது என்பதாக நாம் மற்ற மக்களை பற்றி, முழு உலகத்தை பற்றி, எங்களை சூழ இருக்கக்கூடிய மாற்று சமூக மக்களை பற்றி, அல்லது எங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களை பற்றி நாம் சொல்கிறோம், இப்படி எப்படி காரியத்தெல்லாம் செய்கிறார்கள், உலகம் முன்ன மாதிரி இல்லை, மிகவும் கெட்டு போய்விட்டது, கெட்டு போய்விட்டது என்பதாக பேசுகிறோம். சிலர் இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக வெறும் பேச்சோடு நிற்காமல் இவ்வாறு சீர்கெட்டு போன உலகத்தை நாங்க சீர்திருத்தணும், சீர்கெட்டு போன உலகத்தை நாம் சீர்திருத்தணும், என்னுடைய முகல்லாவில பல தவறுகள் நடக்கிறது, என்னுடைய ஊர்ல பல தவறுகள் நடக்கிறது, என்னுடைய நாட்டுல பல தவறுகள் நடக்கிறது, எனவே இது எப்படியாவது சீர்திருத்த வேண்டும் என்ற உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கம், அந்த நல்ல நோக்கத்தோடு அவர்கள் முன் வருவார்கள். அதற்காக சில அமைப்புகளை உருவாக்குவார்கள். உலகத்துல எடுத்து பார்த்தா இவ்வாறு இஸ்லாமிய அமைப்புகள், சீர்திருத்தக்கூடிய நோக்கத்துல உருவாக்கப்பட்ட அமைப்புகள் ஏராளமாக இருக்கிறது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அமைப்புகள் இருக்கிறது. இப்ப கேள்வி என்னென்றா, இவ்வளவு அமைப்புகள் உருவாகியும் நாங்கள் சிறு சிறு இருக்கும்போது இந்த அளவுக்கு அமைப்புகளை பார்க்கல, இந்த அளவுக்கு நற்பணி மன்றங்கள் பார்க்கல, இந்த அளவுக்கு மக்களுக்கு சமூக சேவைகள் செய்யக்கூடிய, சமூக சீர்திருத்தம் செய்யக்கூடிய இயக்கங்களையும் கொள்கைகளையும் அமைப்புகளையும் நாங்கள் பார்க்கல. ஆனா அன்னைக்கு இருந்த இஸ்லாத்தை விட இன்னைக்கு அதை விட மோசமாகத்தான், அன்னைக்கு இருந்த இஸ்லாமிய சூழலை விட இன்றைக்குள்ள சூழல் அது இன்னும் பின்தங்கி இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர முன்னேறி வந்ததாக அர்த்தம் இல்லை. அப்ப இதற்கான காரணம் என்ன, சமூகத்துல சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பெரும் செலவுகள் செய்யப்படுகிறது, பெரும் இயக்கங்கள் உருவாக்கப்படுகிறது, மக்கள் இயக்கங்களாக வழிநடத்தப்படுகிறது என்று என்னவெல்லாமோ முழு உலகத்திலும், எங்கட குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் எத்தனை எத்தனையோ சீர்திருத்த இயக்கங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகி நல்ல நோக்கத்திலேயே உருவாக்கப்பட்டு வளர்ந்தாலும் சீர்திருத்தம் வந்த மாதிரி தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில நபியாக வந்து சீர்திருத்தம் செய்ய ஆரம்பித்த நேரத்துல பார்க்கிறோம், ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அப்படியே கட்டுப்பட்டார்கள். பாரம்பரியமாக குஃபுரிலையும் சிறுக்கிலையும் ஊறி வந்த மக்கள், மடமையிலையும் குடியிலையும் திளைத்திருந்த மக்கள், கொலையிலும் விபச்சாரத்திலும் திளைத்திருந்த மக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை அவரது உள்ளத்தை அவ்வாறே மாற்றியது. இன்றைக்கு நாம் எத்தனையோ சான்றுகளை பார்க்கலாம். உலகத்துல உலகத்துடைய பெரும் நாடுகளுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, குடியை எவ்வாறு நிப்பாற்றுவது, குடி மதுபாவனை எவ்வாறு தடுப்பது. ஒரு பக்கம் வியாபாரம் நடக்குது, மறுபக்கம் அதனால ஏற்படக்கூடிய சீரழிவுகள் அத்தனை பேருக்கும் தெரிகிறது. அது ஒரு சீரழிவு, ஒரு கேடுகட்டு விடயம் என்பது அத்துணை நபர்களுக்கும் தெரிகிறது. குடிப்பவனும் தெரிஞ்சுதான் குடிக்கிறான், குடிக்கிறவன் தெரியாம குடிக்கல, இதனால எனக்கு உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை தெரிந்தேதான் குடிக்கிறார்கள். அதுல அந்த கடைகள்ல அல்லது போத்தல்கள்ல போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது, இது உங்களோட உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும், சில பகுதியில குடி குடியை கெடுக்கும், நீங்க குடிக்கிற இந்த குடி உங்களோட குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும் என்ற வாசகங்கள் எல்லாம் போடப்பட்டுதான் இருக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் கண்ணுக்கு முன்னால இது விஷம் என்பதாக தெரிந்தும் அவர்கள் குடிக்கிறார்கள், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகும் குடிக்கிறார்கள். அவர்களை நிறுத்துவதற்கு அரசாங்கங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறது, ஆனால் நிறுத்த முடியல. பல மில்லியன் கணக்கான டாலர்கள், பல மில்லியன் கணக்கான யூரோக்கள் அதற்காக செலவழிக்கப்பட்டும் அவர்களால் நிறுத்த முடியல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம், நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனதற்கு பிறகு ஆரம்பத்துல அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்துல ஆயத்தை இறக்குகிறார். குடியை பற்றி அதுவரைக்கும் எதுவும் சொல்லப்படல, மக்களும் கேட்கல, குர்ஆனுடைய ஆயத்திலே நேரடியாக எதுவும் சொல்லப்படல. மக்கள் ஒரு நேரத்துல கேட்க ஆரம்பித்தார்கள், இந்த குடியை பற்றிய அபிப்பிராயம் என்ன, ஒரு மார்க்க சட்டம் என்ன என்று கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த கேள்வி வந்ததற்கு பிறகு அல்லாஹ் ஒரு பதில் கொடுத்தான். இந்த குடியில நலவும் இருக்கிறது, சில நலவுகளும் இருக்கிறது, ஆனால் பெரும் பாவம் இருக்கிறது. தடுக்கல, ஒரே ஒரு வார்த்தை, புத்திசாலிகளுக்கு படக்கூடிய வகையில ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் தல சொன்னான். அதுல பல நலவுகளும் இருக்கிறது. மனிதனுக்கு காலையிலிருந்து உழைத்து களைத்து போற மனிதனுக்கு இரவுல நிம்மதியா தூங்குவதற்கு உடலுடைய அந்த களைப்பை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு மருந்தை போல அது இருக்கலாம். இது போன்ற ஏதேனும் பல பிரயோசனங்கள் அதில் இருக்கலாம். அதை எல்லாம் மறுக்கல. ஆனால் புத்திசாலி யோசிக்கணும், எதுல நஷ்டம் கூட எதுல லாபம் கூட, எது லாபம் கூடையோ அதை எடுக்கணும், நஷ்டம் கூட ஆக இருந்தால் விடணும் என்ற அடிப்படையில ஆயத்துல சொல்லப்பட்டது. அதுல லாபமும் சில பிரயோசனங்கள் இருக்கிறது, ஆனால் அதனால பெரும் பாவம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தலா ஆயத்துல சொன்னால் முற்றிலுமாக தடுக்கல. அதை கேட்டதும் சில சஹாபாக்கள் ஒதுகிறார்கள். அதற்கு பிறகு இன்னொரு கட்டத்துல ஆயத்து வந்துச்சு, யா ஐயுஹல் லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்க போதை உள்ள நிலையில தொழுகைக்கு நெருங்கவும் வேண்டாம் என்று அடுத்த கட்டமா தடையினுடைய முதல் கட்டமாக அல்லாஹ் தலா சொன்னால், இப்ப அநேகமான பல சகாபாக்களுக்கு பட்டுவிட்டது, தொழுகையோட இந்த மது இருக்க கூடாதுடா, அல்லாஹுக்கு இந்த மது விருப்பமான ஒன்று அல்ல என்பதை விளங்க ஆரம்பித்தார்கள், அதை விட்டு ஒதுங்க ஆரம்பித்தார்கள். அதற்கு சிறிது காலம் கழித்து ஒட்டுமொத்தமாக தடையுடைய ஆயத் திறக்கப்பட்டது. இன்னமல் ஹம்ருவல் மைசிருவல் அன்சாபுவல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், கொஞ்சம் தனி பூகுல அல்லக்கும் துஸ்லிஹூன், ஒரு நீண்ட பட்டியலை அல்லாஹ் கொடுத்தார். மதுவும் சூதாட்டமும் இறை வைப்பும் இவை குறிபார்ப்பதும் சகுனம் பார்ப்பதும் இவை அனைத்துமே ஷைத்தானுடைய தீங்குகள், ஷைத்தானுடைய நஜீசுகள், அசுத்தங்கள். எனவே அதை விட்டு நீங்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னான். அந்த ஆயத்தின் முடிவில் அதான் கேட்டான், ஹல் அன்தும் முன்தகூன், நீங்க இதுக்கு பிறகும் இதை செய்யாமல் இதை இதை விட்டு ஒதுங்க மாட்டீர்களா, நீங்க ஒதுங்கிக் கொள்வீர்களா இல்லையா என்று கேட்டார். இந்த ஆயத் எந்தெந்த சஹாபியுடைய காதல போய் விழுந்ததோ அவர்கள் சொன்னார்கள், இன் தஹைனா யார சூழல்லா, இன் தஹைனா யார சூழல்லா. ஒரே வார்த்தை அந்த ஆயத்தை கேட்டதும் இப்போது இந்த கணமே இந்த நிமிடமே அதை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொண்டோம் என்று அவர்கள் அனைவரும் மது பாவனையை விட ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தை, அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வார்த்தையால ஒரு பெரும் சீர்திருத்தம் ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு பெரும் பெரும் செலவுகள், பெரும் பெரும் இயக்கங்கள், பெரும் பெரும் முழக்கங்கள், அத்துறை இருந்தும் எங்களுக்கு மத்தியில சீர்திருத்தம் வருவதில்லை. தொடர்ந்து வீழ்ச்சியிலே இருக்கிறது. கல்வியில வீழ்ச்சி, குணத்தில வீழ்ச்சி, கலாச்சாரத்துல வீழ்ச்சி, பழக்க வழக்கத்துல வீழ்ச்சி, எல்லாத்திலையும் வீழ்ச்சியாக இருக்கிறது என்பதற்கான காரணம் என்ன என்ற அந்த கேள்விக்கு விடையாக அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்கிறான், எல்லா சீர்திருத்த இயக்கங்களும் எவைகள் எல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்று தோற்றுவிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட அத்துணை இயக்கங்களும் செய்யக்கூடிய ஒரே காரியம் என்னண்டா, தன் அல்லாத மற்றவரை சீர்திருத்த பார்க்கிறார். அயலவரை சீர்திருத்தனும், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவரை சீர்திருத்தனும். இஸ்லாஹும் நஃப்ஸ் அல்ல, இஸ்லாஹுல் கை, தன்னை தனது சீர்திருத்தம் அல்ல, மற்றவருடைய சீர்திருத்தத்தை பிரதானமாக ஆக்குகிறார்கள். மற்றவருடைய சீர்திருத்தத்தை மையமாக வைத்து அவர்களை எப்படியாவது இன்னென்ன தவறிலிருந்து பாதுகாக்க வேண்டும். உண்மையிலே நல்ல ஒரு திட்டம் தான். ஆனால் அடுத்தவர்களை சீர்திருத்துவதை விட மிக முக்கியமானது முதல்ல சீர்திருத்தத்தை தன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எனவேதான் ஹஜ்ரத்தி மௌலானா யூசுப் சா ரஹிமஹுல்லா போன்ற பெரியார்களும் கூட இந்த உழைப்புக்கு, மாபெரும் சக்தி வாய்ந்த உழைப்புக்கு கூட, இது இஸ்லாஹுன்ன தனது சுய சீர்திருத்தத்தினுடைய அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டியது என்று உலமாக்கள் இதற்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது இந்த ஆயத்துகளுக்கு படித்து தரக்கூடிய பாடம், யா ஐயுஹல் லதீனா ஆமனூ அலைக்கும் அன்புசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள், அனைத்து விதமான குற்ற செயல்களிலிருந்து முதலாவது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம் பேசுகிறோம் அடுத்தவரை சீர்திருத்தனும், அவன் அந்த அவனிடத்துல என்னென்ன குறைகள் இருக்கிறது, அவனிடத்துல என்னென்ன பாவங்கள் இருக்கிறது, அது களையப்பட வேண்டும் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட மிக மிக முக்கியம் தன்னிடத்துல என்னென்ன பாவங்கள் இருக்கிறது. பலரும் நினைக்கலாம், நான் என்ன செய்கிறேன், நான் ஐந்தால தொழுகைகளை சொல்கிறேன், என்னால என்னவெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு தீனுடைய காரியங்களை செய்கிறேன், அப்படி இருக்கும்போது என்னிடத்துல என்ன பாவம் ஏற்பட்டு விட முடியும் என்பதாக நாங்கள் நினைக்கலாம். அடுத்தவனை குறை கண்ணோடு பார்ப்பதே பெரும்பாவம், அடுத்தவரை குறை கண்ணோடு பார்ப்பதே அதுவே முதல்ல பெரும்பாவம். அது மட்டுமல்ல, நாம் பேசக்கூடிய எத்தனை நபர்கள், அடுத்தவருடைய சீர்திருத்தத்தை பற்றி பேசக்கூடிய எத்தனை நபர்கள் எங்களோட சொந்த வாழ்க்கையில, எங்களோட குடுக்கல் வாங்கல்ல, எங்களோட கொள்கைகள்ல, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பல பிழைகள் எங்களோட வாழ்க்கையில இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்க யோசிக்கணும், எங்களோட வாழ்க்கையில என்ன பிழை இருக்கிறது. நாங்க என்றைக்கும் எங்களோட ஈமானை கொண்டு, எங்களோட அமலை கொண்டு, எங்களுடைய ஈமானை கொண்டும் அமலை கொண்டும் நிம்மதி அடையக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக எங்கள்கிட்ட என்ன பிழை ஏற்படுகிறது என்பதை அவதானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சிறந்த வியாபாரி, ஒரு சிறந்த வியாபாரி அவர் வெறுமனே தினந்தோறும் அவருடைய கடையில நடக்கக்கூடிய வியாபாரத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். மாஷாலா ஏராளமான கஸ்டமர்கள் வர்றாங்க, இரவுல பார்த்தா அது கேஷ் பார்த்தா ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ் அதிகமாகி கொண்டே போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட நல்ல வரக்கத்தான் ஒரு வியாபாரம் நடக்கிறது என்று அதை மட்டும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். தன்னுடைய வியாபாரத்துல எங்க சரி ஓட்ட இருக்குதா, எங்கேயாவது பிரச்சனைகளுக்கான வழிகள் இருக்கிறதா என்பதையும் அவர் கணித்துக் கொண்டு அதை அவதானித்துக் கொண்டே இருப்பார். அதே போல நாங்களும் எங்களுடைய அமல்கள்ல, எங்களோட கொள்கையில எங்க ஓட்ட இருக்கு, எங்களோட குர்ஆன் ஓதல்ல எங்க ஓட்ட இருக்கிறது, எங்களோட குடுக்கல் வாங்கல எங்க பிழை இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில எங்க பிழை இருக்கிறது என்ற அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டே இருந்தால்தான் எங்களை நாங்களே சீர்திருத்தம் செய்ய முடியுமே தவிர, இல்லாவிட்டால் நாங்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை பார்த்து கொண்டிருப்போம், எங்களோட குறைகள் எங்களுக்கு தெரிய மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையில அநேகமான சகாபாக்கள், இன்னும் சொல்லப்பட எந்த ஒரு சகாபியும் நாங்கள் காண முடியாது, தன்னுடைய ஈமானை கொண்டும் தன்னுடைய அமலை கொண்டும் நிம்மதியான நிலையில இருந்தார்கள் என்று எங்கேயும் பார்க்க முடியாது. அதே போல எந்த சகாபியும் அடுத்தவரை பத்தி குறை கண்டார்கள் என்று பார்க்க முடியாது. மாறாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அமல்ல, தன்னுடைய ஈமான்ல குறை உள்ளவராகத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பல சகாபாக்களை சொல்லலாம், குறிப்பாக அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இவர்களுடைய பேரை முஸ்லிம்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் கேட்டிருப்பார்கள். சரித்திரத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இவருடைய பேரை கேட்டிருப்பார்கள். இவருடைய கடந்த கால வாழ்க்கை மறுபக்கத்தில் இருந்துச்சு. அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்ததற்கு பிறகு அவருடைய அந்தத்தை உயர்த்தி கொண்டே சென்றான். எந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய மிக பெரும் ஜனாதிபதியாக உருவெடுத்தார்கள். உலகத்துடைய அடிப்படையில இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஜனாதிபதியாக உருவெடுத்தார்கள். ஆகரத்துடைய வாழ்க்கையில பார்த்தா அவர்கள் தன்னுடைய காதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறார்கள், உமருஃபில் ஜன்னா, உமருஃபில் ஜன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கவாசி. 10 சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் ஒரே மஜ்லிஸ்ல, அஸ்ரா அல் அஸ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படக்கூடிய 10 சஹாபாக்கள். அந்த 10 சஹாபாக்களுக்கும் நபி அவர்கள் ஒரே மஜ்லிஸ்ல சொன்னார்கள், அபூபக்கருஃபில் ஜன்னா, உமருஃபில் ஜன்னா, உஸ்மானுஃபில் ஜன்னா என்று 10 சஹாபாக்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த 10 சஹாபியில ஒரு சஹாபி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. இது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நான் மிஅராஜுக்கு சென்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த சொர்க்கத்திற்கு நான் அழைத்து செல்லப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாளிகையை நான் பார்த்தேன். அதற்குள்ள நான் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் உமரே, உங்களுடைய ரோஷத்தன்மை எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஒரு உங்களுடைய ரோஷத்தை பத்தி எனக்கு என்ன ஏற்பட்டது, அதனால் நான் உள்ளே செல்வதை விட்டு தவிர்ந்து கொண்டேன் என்ற அளவுக்கும் சொன்னார்கள். சொர்க்கவாசி மட்டுமல்ல, சொர்க்கத்தில் உங்களை வீட்டையும் பார்த்துட்டு வந்து என்றும் சொன்னார்கள். இதையும் அவர்கள் தன்னுடைய காதால கேட்டார்கள். இது போல எத்தனை எத்தனையோ சிறப்புகள், லௌகாரபாதி நபியுள்ள கார உமர், எனக்கு பிறகு யாரே நபியாக இருப்பாராக இருந்தால் அது உமருக்கு அந்த வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி எத்தனையோ சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்துல நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஆட்சி பொறுப்புல இருக்கிறார்கள். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழர், நபி அவர்கள் சில பெர்சனல் தனிப்பட்ட சில விடயங்களை சொல்லி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து கேட்கிறார்கள். நம்பிக்கையோட நிம்மதியான முறையில எந்த விதமான பயமும் இல்லாம உண்மையாக சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள்ட்ட முனாஃபிக்கீன்கள் ஒரு பட்டியலை தந்திருக்கிறார்களே, அதுல இந்த உமர்ல பேர் இருக்குதான்னு சொல்லுங்க என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுக்கு தன்னுடைய அமல் மேல, தன்னுடைய ஈமான் மேல எந்த அளவுக்கு அவர்கள் அச்சத்தோடு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு நாங்க ரெண்டரை தொழுதுட்டா அல்லது 5 வேளை தொழுதுட்டா மாஷாலா நான் ஒரு நல்ல ஒரு தீனுடைய சூழல்ல இருக்கிறேன் என்று நாங்கள் எங்களுக்கு நாங்களே சர்டிபிகேட் கொடுத்துக் கொள்கிறோம். கண்ணியத்திற்கு அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் சோதிக்க வேண்டும். இதே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து கேட்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரு நெருக்கமான கூட்டாளியுடைய அந்தஸ்தில் இருந்து கேட்கிறார்கள். அவர்கிட்ட சொல்கிறார்கள், மக்காவில வச்சு நாங்க பல கஷ்டங்களை பட்டோம். நபி அவர்களுடைய வாழ்க்கையில, நபி அவர்களுடைய நுபுவத்துடைய காலம் வரைக்கும் நாங்க பல சிரமங்களை அனுபவித்தோம். ஹிஜ்ரத்திற்கு பிறகு நாங்க பல சிரமங்களை யுத்தங்களை சந்திச்சோம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கிற வரை உள்ள காலம் வேற, அதற்கு பிறகு உள்ள ஒரு காலம் வேற என்று ரெண்டு காலமாக பிரித்து, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற வரை நாங்க என்னவெல்லாம் செய்தோமோ அவை அனைத்துக்கும் அல்லாஹ் எங்களுக்கு நன்மை தருவான் என்று நான் ஆதரவு வச்சு, அதற்கு பிறகுள்ள காலம் அதாவது என்னுடைய கிலாபத்துடைய காலத்துல நான் என்னவெல்லாம் செய்தேனோ இதுல அத்தனை நன்மையும் இல்ல தீமையும் இல்ல, அங்க செஞ்ச நன்மைக்கு இங்குள்ள இங்க ஏதாவது தீமை செய்திருந்தா இரண்டும் சரிசமமாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் முடிவு செய்தா உங்களுக்கு பொருத்தம் தானா விருப்பம் தானா என்று அபூ மூஸா அஸ்ஹரி ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்டார்கள். அதாவது நபி அவர்களுடைய காலம் வரைக்கும் உள்ளதெல்லாம் நன்மை கிடைக்கும், அதற்கு பிறகு உள்ளதெல்லாம் நான் உருப்படியா நன்மை செய்யல, இதையும் அதையும் அல்லாஹ் பேலன்ஸ் பண்ணி இரண்டையும் சமமாக்கி விட்டு விட்டா போதும் தானே என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள். அதற்கு அபூ மூஸா அஸ்ஹரி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹலீஃபா ஏன் அவ்வாறு சொல்கிறீர்கள், இரண்டிலுமே நாங்கள் நன்மை ஆதரவு வைப்போம், இரண்டிலுமே அல்லாஹ் தஆலா நன்மையை தர காத்திருக்கிறார் என்பதாக சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உங்களுக்கு தான் அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எனக்கு தான் அல்லாஹ் இந்த கணக்க இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம சரிசமமா ஆக்கிவிட்டாலே போதும் என்பதாக நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய அமலை, தன்னுடைய ஈமானை, தன்னுடைய செயல்பாடுகளை குறைவாக, அதில் குறைபாடு உடையதாகத்தான் அவர்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது போல எத்தனையோ சஹாபாக்கள் ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவத்தை நாங்கள் கேட்கிறோம். அவர்கள் நபி அவர்களுடைய மஜ்லிஸில் இருக்கும் பொழுது ஒரு விதமான சூழல், வெளியில வந்துவிட்டால் இன்னொரு விதமான சூழல் என்பதை விளங்கி அதற்கு ஏற்ப அவர்கள் பரிதவிக்க துடிக்க ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஆறுதல் அளித்தார்கள் என்பதையும் கேட்டிருக்கிறோம். எனவே எங்களோட வாழ்க்கையில வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு தன்மை, நாங்கள் எங்களை ஈமானை கொண்டு அமலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளாமல் மாறாக எங்களிடத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை அனுதினமும் யோசிக்கணும். இதற்கு ஒரு லேசான வழிதான் உலமாக்கள் முஹத்திசீன்கள் எமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு வழிதான், இரவுல அல்லது பகல்ல நாங்கள் ஒரு நாள் முழுவதும் எப்ப ஒரு நாள் முழுவதும் கழித்து விட்டு இரவுல படுக்க போறதுக்கு முன்னால ஒரு சிறிது நேரம் இருந்து முஹாசபா, அன்றைய முழு நாளினுடைய ஒரு செக்அப் பண்றது, சோதிச்சு கொள்றது, காலையிலிருந்து மாலை வரை நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன். முதலாவது யோசனைக்கு வரணும், எனக்கு தரப்பட்ட கேபிட்டல், எனக்கு தரப்பட்ட ஒரு மூலதனம் என்னுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில ஒரு நாள் முடிஞ்சாச்சு, என்னுடைய கேபிட்டல்ல ஒரு நாள் முடிஞ்சாச்சு, விலை மதிக்க முடியாத அந்த கேபிட்டல்ல ஒரு நாள் எனக்கு முடிஞ்சாச்சு என்ற சிந்தனையோட இந்த ஒரு நாள்ல நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன். காலையில சுபுகில் இருந்து இஷா வரைக்கும் உள்ள தொழுகைகள் நான் ஜமாத்தோட தொலை கிடைச்சதா, தக்பீர் தஹ்ரீமா கிடைச்சதா, முதலாவது சப் கிடைத்ததா, சுண்ணத்துக்கள்ல என்னென்ன பேணுகள் இருந்தது, எவைகள்ல நான் குறைபாடு செய்தேன், இந்த சுண்ணத்துக்களை நான் அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் என்ற விஷயங்களை யோசிக்கிறது. என்னுடைய கொள்கையில, என்னுடைய தொழுகையில, என்னுடைய குடுக்கல் வாங்கல்ல என்னென்ன குறைபாடுகள் இருந்தா அதை சீர்திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறது. எதிலேயாவது நன்மைகள் இருந்திருந்தால் அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது, மென்மேலும் அந்த நன்மைகள்ல தொடர்ந்து இருப்பதற்கு அல்லாஹ்விடத்துல துவா செய்து கொண்டிருப்பது, அடுத்தவர்களை பற்றிய குறை காணாமல் இருப்பது, இவை அனைத்தையும் நம்முடைய அந்த ஒரு நாளுடைய யோசனையில எடுத்துக்கொள்வமையாக இருந்தால் என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தர் சீர்திருந்தினால் போதும், ஒவ்வொருத்தரும் தன்னை சீர்திருத்திக் கொண்டால் போதுமானது. சொல்வார்கள், சிறாக ஒரு விளக்கிலிருந்து அடுத்த விளக்கு பற்றுகிறது. சமூகம் என்பது ஒவ்வொரு தனிநபர்களை கொண்டது. ஒருத்தர் திரும்பினால் அதை போல இன்னொருத்தர் அவர் அவர் தன்னைத்தானே யோசித்து திரும்பினால் முழு சமூகமும் திரும்புவதற்கு லேசாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆயத் சொல்கிறது. முதலாவது நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால ஹலக்கன்னா, யார் மக்கள் எல்லாம் நாசமாகி விட்டார்கள், மக்கள் எல்லாம் கெட்டு போய் விட்டார்கள் என்று யார் மக்களை குறை கூறி திரிந்து கொண்டிருப்பானோ, பொகுவ அகலக்குவும், அவன்தான் ஆக கேடு கெட்டவன், அவன்தான் ஆகவே அழிவுக்கு ஆளானவன் என்பதாக மக்களுடைய குறைகளை தேடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில ஈமான்ல, அமல் ஆமால்கள்ல, எங்களுடைய முழு இஸ்லாமிய சூழல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்போம். அதன் முதல்படியாக எங்களோட குறைகளை நாங்கள் ஆராய்வோம், அதன் அடிப்படையில எங்களை சீர்திருத்திக் கொள்ள முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா முழு உலகத்திலும் இஸ்லாமிய மறுமலர்ச்சியையும், முழு உலகத்திலும் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் நிம்மதியான, சந்தோஷமான, சுபிட்சமான வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.